பிரம்மா கூறார், யார்கிட்ட சொல்றார்? பிரதமராக யார பத்தி சொல்றார்? இந்திரனை பத்தி. இந்திரன் யாரு? தேவர்களுக்கு அதிபதி. தேவர்களுக்கு ஒரு பேர் சுரா. சுரனா பகவானோட பக்தர். அசுரனா பகவானுக்கு ஏத்துக்கிறார். இங்க வந்து பிரதமராக யாரு? ஆனோட சக்தியா வயசு அவதா. இந்திரன் யாரு? பகவானோட பக்தர். போட்டி யார் ரெண்டு பேர்? போட்டி யாருக்கு? ஒருத்தர் இந்திரன் பகவானோட அம்சம், சக்தியா வயசு அவதான் பிரதமராஜ். இன்னொருத்தர் வந்து யாரு? பகவானோட தேவர்களுக்கு தலைவர் சுரா, சுராதிபா. தேவர்களுக்கு தலைவர், பகவான் பக்தர்களுக்கு தலைவர். இன்னும் சொல்ல போனா பகவான் பக்தர்களுக்கு தலைவர், இன்னொரு பகவானோட. ஆனா ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துருச்சு. என்ன போட்டி? பதவி போட்டி. என்ன பதவி போட்டி? ஏன் இந்திரனுக்கு என்ன, ஏன் என்ன பிரச்சனை ஆச்சு? இந்திரன் ஏன் வந்து ரெண்டு பேருக்கு என்ன பஞ்சாயத்து? யார் பதவி ஏன் போக போது? இவர் வந்து எத்தனாவது அசம்பதம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு? அவர் 100 பண்ணா என்ன அர்த்தம்? அவர் வந்து பதவிக்கு வந்து குவாலிஃபை, தகுதி உள்ளவராயிட்டார் இந்திர பதவி. அன்னாடி யாருக்கு போட்டி ஆயிடுச்சு? இந்திரன் போட்டி ஆயிடுச்சு. அன்னாடி இந்திரன் என்ன நினைக்கிறான்? இந்திரன் நாடி என்ன செய்யறான்? அந்த 100வது குறை திட்டிட்டு போயிடும். ஏன்னா இந்த புதையை வச்சுதானே நீ யாகம் பண்ணணும். இந்த புதையை திட்டிட்டு போய் அவனோட நோக்கம் என்ன? இது 100வது யாகம் நடத்தக்கூடாது. அப்ப அதுக்கு அதோட விளைவு என்ன? பிரதமன்னர் வந்து இந்திர பதவிக்கு வர முடியாது. கள்ள ஓட்டு போற மாதிரி, ஓட்டு பட்டியை திருடிட்டு போன மாதிரி, ஓட்டு பெட்டியை இருக்கு 100வது ஓட்டு பெட்டியை திருடிட்டு போயிட்டான். அன்னாடி எலெக்ஷன் நின்னு போச்சு. இந்த போட்டி வந்து யார் ரெண்டு பேர் கிட்ட நடக்கு? பக்தர்கள் ரெண்டு பேர் கிட்ட. இவர் சத்தியாவசியம்னா அவரும் ஜீவன் தான், ஆனா பகவானாடி சக்தி ஊட்டப்பட்டவர். பகவான் யாரோ சூஸ் பண்ணி சக்தி ஊட்டியிருக்காங்கன்னா சாதாரணம் கிடையாது. அன்னாடி இவரும் ஸ்பெஷல், பிரிது மன்னரும் வெரி ஸ்பெஷல். அதே மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான்னா இந்திரன் அவரும் ஸ்பெஷல். ரெண்டு ஸ்பெஷாலிட்டிக்குள்ள தகராறு. ஏன் தகராறுக்கு அடிப்படை காரணம்? இந்த போட்டிக்கு காரணம் என்ன? அப்ப போட்டியே வரணும். ஆனா அந்த மாதிரி தூண்டக்கூடாதுன்றார். பக்தர் வந்து மற்றவங்களை பொறாமை தூண்டுற மாதிரி நடக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு வந்து ஜட விஷயத்துல பொறாம தூண்டும், பக்தி விஷயத்துல பொறாம வராது. பிரதமன்னர் வந்து ஏன் கடைசியில் பிரம்மா சொல்றாரு, இவ்வளவு போட்டியான விஷயத்தை நீ விடுன்றாரு. தெளிவா சொல்றாரு, பிரம்மதேவன் கூறினார், இந்திரனை தர்மத்திற்கு புறம்பான பல்வேறு செயல்களை செய்வதற்கு தூண்டுகின்ற இந்த வேதிகள் அனைத்தையும் நிறுத்துவாயா? ஏன்னா நீ என்ன காரணத்துக்கு செய்றியோ, ஆனா அவன் அவனுக்கு போட்டின்னு நினைச்சிட்டு எல்லா தப்பு தண்டாவும் பண்றான். சாமியார் வேஷம் போட்டு குதிரை தடுறான். முத தடவை என்ன செய்யறான்? ரெண்டாவது தடவை கபாலிக வேஷம் போட்டா இந்த மாலை ஓடுகள்லாம் போட்டுட்டு ரெண்டாவது கபாலிக மாசம் குதிரையை பறிச்சுட்டு வந்தான் பிரிது மன்னரோட பையன். அந்த முனிவர் யார் சொல்லி கொடுக்கிறாரு? அதிரி முனிவரா? அதிரி முனிவர் சொல்லி கொடுத்தவனே பிரிது மன்னரோட பையன் கொண்டு வந்து முத தடவை குதிரையை பிடிச்சு கொண்டு வந்தான். ரெண்டாவது தடவை இந்த கபாலிக சன்னியாசி வேஷம் போட்டு மாலைகள்லாம் போட்டு போறான். அந்த தடவை ரெண்டாவது கடைசியில் கொல்ல போகல நிப்பாட்டிடுறாரு கொல்லாதேன்னு சொல்லி. காரணம் வந்து ஜட விஷயங்களில் வந்து அளவுக்கதிகம் ஒருத்தர் முன்னேறிட்டு போகும்போது ஒரு பக்தனாக இருந்தாலும் சரி மற்றவங்க இருந்தாலும் சரி அது அனாவசிய பொறாமையை தூண்டிவிடும். போட்டியும் பொறாமையும் தூண்டும். வேலியல் பூராமை எதுக்காக செய்யப்படுது? கர்மகாண்டங்கள், கர்மீக்கள் கர்மகாண்டம்னு சொல்ற கர்மகாண்ட போர்ஷன் எதுக்காக வேண்டிய? கர்மகாண்டம்னா என்ன அர்த்தம்? தர்ம அர்த்த காலாம மோட்சம்னு சொல்றோம். தர்மம்னா ஏகப்பட்ட கர்மகாண்ட போர்ஷன், வேல்வியல் இதெல்லாம் சொல்லியிருக்கு, யாகங்கள் இதெல்லாம். அந்த யாகங்கள்லாம் எதுக்காக? உலக விஷயங்கள்ல முன்னேற, பக்தி விஷயங்கள்ல அது முன்னேற உதவாது. அந்த மாதிரி யாகங்கள் வந்து பக்தனா இருக்கிற ஒருத்தர் வந்து செய்ய தேவையில்லை. அந்த யாகங்கள் வந்து பக்தியில ஒருத்தர் முன்னேற்றாம உலக ஆதிய விஷயங்கள்ல முன்னேற்ற வேலிகள்லாம். இதே விளக்கம் பாகவதத்துல இன்னொரு இடத்துல வருது. யார் வேல்வி நிப்பாட்டுறது? நாரதர் யார் வேல்வியை நிப்பாட்டுறாரு? நீ செய்யற வேல்வியெல்லாம் ஃபூலிஷ்னஸ். அதுக்கு ஒரு கதை சொல்றாரு, பெரிய கதை, காண்டம் பூரா ரச்சின பரிசு. எத்தனா காண்டம்? மூணா நாலா? நாலு ஆரம்பம். பிராச்சின பரிசித்து வந்து என்ன செய்யறாரு? கண்ணா முன்னாடி யாரு செஞ்சு தள்ளுறாரு? அசமதையம்னா அசத்தை பழிகிறது, நூறாவது அசமதான நூறாவது அசத்தை பழிகிறது. அதே மாதிரி பிராச்சின பரிசித்து வந்து கணக்களுக்கு இல்லாம யாகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு யார் வர்றார்? நாரதர். நாரதர் இதே மாதிரி தடுத்து நிப்பாட்டாரு. என்ன சொல்லி அதுக்கு என்ன கதையை சொல்றாரு? அது நேரா சொன்னா அந்த முட்டாள் மன்னனுக்கு புரியாது. ஏன்னா வேண்டிதான் முக்கியம், யாகங்கள் தான் முக்கியம்னு அசுமேதான் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான யாகங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மன்னனுக்கு யார் கதையை சொல்றாரு? புரஞ்சனன். மன்னன் புரஞ்சனன் கதையை வந்து உருவப்படுத்த உருவக கதை அது. புரஞ்சனன் கதையை வந்து எடுத்து சொல்றாரு. எடுத்து சொல்லி கடைசியில் என்ன சொல்றாரு? இந்த யாகங்களை நிப்பாட்டுன்றார். சமயத்தில் நம்ம நடத்துகிற ஏகப்பட்ட ஹோமங்கள், யாகங்கள் இதெல்லாம் பக்தன் வந்து பக்திக்கு உதவாது, முன்னாடி விட்டுறணும். உதாரணத்துக்கு ஒவ்வொரு யாகமும் அதோட முடிவு என்னன்னா இந்த பலம் கிடைக்கும். உதாரணத்துக்கு புத்திர காமேஷ்டி யாகம்னு இருக்கு, புத்திரம் கிடைக்கணுமா. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு யாகம், இந்த யாகங்கள் பண்ண தேவையில்லை. இது பண்ணும்போது பொறாமையும் போட்டியும் பக்தர்கள் மத்தியிலையும் உண்டாகும். அதாவது பக்தன் வந்து பக்திக்குத்தான் போராட முடிய, உலக விஷயங்களுக்கு ஓவர பாடுபட்டால் அவன் பக்தியும் அணையும் மற்றவங்களுக்கு தவறான வழிகாட்டி ஆகிடுவான். பக்தின்றது வந்து எல்லாத்தையும் விடுறது, கர்மகாண்டன்றது எல்லாத்தையும் சேர்க்கிறது. அதான் ரெண்டு முரண்பாடா. பிரதமர் வந்து இங்க வந்து அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் அது சத்திரிய தர்மம்னு செய்யறாரு. ராஜாவா இருக்கிறவங்க வந்து ஆட்சி புரியும் போது இந்த யாகம்லாம் பண்ணணும் கர்மகாண்டத்துல சொல்லியிருக்கு. அதுகானத்தினாலே அவன் இந்த யாகங்கள் பண்றான். இந்திரன் வந்து அது தனக்கு போட்டின்னு நினைச்சு இத்தனை கேவலமா நடந்துக்கிறான். அதான் இங்க புறமா சொல்றாரு, இந்திரனை வந்து தர்மத்திற்கு புறமா பல்வேறு செயல்களுக்கு தூண்டுகின்ற இந்த வேலியெல்லாம் நிப்பாட்டப்பான்றார். இதே மாதிரி நாரதர் வந்து பிராச்சின பரிசிக்க சொல்றாரு, இந்த மாதிரி பாம்பு உண்டாக்குற இந்த வேலிகளை நான் நிப்பாட்டு. பகவத்கீதையும் இதே அர்த்தத்தில் சொல்றாரு. என்னது யாகங்கள்லாம் வந்து வேத வேத மொழி வந்து புஷ்பித வாசம் வாழ், புஷ்பித வாசம் அதுல வந்து கவரப்படாம நீ வெளியே வான்னு அர்ஜுனன் சொல்றாரு. தேர்ட் சாப்டர் நினைக்கிறேன், புஷ்பித வாசம் சொல்லுங்க. மலிபர் சொல்லுங்க, தமிழே சொல்லுங்க. யாமிமா புஷ்பிதம் வாக்கம் பிரவதந்தி அவிபட்சித வேதவாத கதா பார்க்க நானிய அஸ்தி இது வாதினம். குறைஞ்ச அறிவுள்ள மனிதர்கள் வந்து வேதங்கள்ல, வேதங்கள்னா யாரத்தை பற்றி சொல்றது, வேதங்களோட மலர் வார்த்தைகள்ல, அலங்கார வார்த்தைகள்ல அதில் வந்து அட்ராக்ட் ஆகிறாங்க. அது வந்து நிறைய கர்மகாண்ட செயல்களை சொல்றது, சொர்க்கலோகத்துக்கு போறது, நற்பரவி சக்தி அது மாதிரி. அது குலதின்பத்துக்காக வேண்டியும் வசதியான வாழ்க்கைக்காக வேண்டி அதுதான் முக்கியம், வேறது முக்கியம் இல்லைன்னு உங்க சொல்றாங்க. நல்ல பாவதிகளை தெளிவா இதே அர்த்தத்தில் சொல்றாரு பாருங்க. அதாவது இந்த நிறைய உலக காரியங்கள் செய்கிற அந்த வேள்விகள், யாகங்கள், தபங்கள், விரதங்கள்லாம் எல்லாமே வந்து கர்மகாண்ட செயல்கள், ஃப்ரூட்டி ஆக்டிவிட்டிஸ் தான், பலந்தன செயல்கள். அந்த பலந்தன செயல்கள் வந்து எதுனா சொர்க்கத்துக்கு போகவோ, நற்பரவிக்கோ, சக்திக்கோ, அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் குலநிம்பத்திலையும் வசதியான வாழ்க்கையிலையும் விருப்பம் உள்ள ஒருத்தர் வந்து இதுதான் ஆன்மீகம் இல்லாதன்னு சொல்றாங்க. ஆனா அதுல அடுத்த ஸ்லோகமும் கிருஷ்ணர் சொல்றது சொல்றாரு, இந்த மாதிரி யார் ஒண்ணு இந்த குலநிம்பத்து போகேஸ்வரி பிரசக்தானாம் தயாபாக சேதசாம் வேஷாத்மிக புத்தி சமதம் விதியது. யாருடைய மனசுல வந்து இந்த குலநிம்பமோ, உலக வாழ்க்கை வசதிகளை நிரம்பி இருக்கோ, யார் அதனாடி கவரப்பட்டு மயங்கி இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து பகவான்கிட்ட வந்து உறுதியான பக்தி உருவாவதில்லை. அழகா சொல்றாரு இந்த கான்டெக்ஸ்ட் தெளிவா. அதனாடி பிரம்மா சொல்றாரு, நீ பக்தனா இருக்க, நீ பகவான அம்சமா இருக்க, அவனும் பக்தன், அவனுக்கு போட்டியை தூண்டாத, உலக விஷய காரியங்கள் அதையும் ஈடுபடாது. இது வந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற பக்தன் வந்து எல்லாம் தேவைகள். அப்புறம் நம்ம யாரு சொல்ல சந்தியா வந்தமே உனக்கு நமஸ்காரம் இதெல்லாம் சொன்னது யாரு? மாதவேந்திரபுரி, மாதவேந்திரபுரி யாரு? ஈஸ்வரபுரியோட ஈஸ்வரபுரி யாரு? சைதன்ய மகாப்பிரபுவோட குரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கர்மகாண்ட போர்ஷன் எல்லாம் தேவையில்லைன்றக்கு மாதவேந்திரபுரி அந்த இதுவும் சார், சந்தியாவந்தனமே உனக்கு நமஸ்காரம், ஒவ்வொனுக்கு நமஸ்காரம், நம்ம எல்லாரும் காலையில சந்தியாவந்தனம் தரோம், காயத்துக்கு சொல்றோம், இந்த இதெல்லாம் அதெல்லாம் நமஸ்காரம் உனக்கு பண்ணிட்டேன் அப்படின்றாரு. நல்ல சொல்லுங்க. ஆக்சுவலா பிரபுபாத பகவத்கீதை நீங்க தெளிவா படிச்சு எல்லாம் இருந்தீங்கனாலே அது எல்லாமே இருக்கு. பாகவதம் வந்து அப்படியே அந்த விளக்கம் தான். ஏன்னா பாகவதம் ஒவ்வொருக்கும் அந்த ஸ்லோகம் இருக்கு. கிருஷ்ணர் சொன்னது பிரபுபாத விளக்கம் தான். நல்ல ஸ்லோகம் எடுங்க. சந்தியாவந்தனம் ஒண்ணு தான் அஸ்து அஸ்துன்னு வரும். சந்தியாவந்தனம் அஸ்து ஸ்லோகமே இருக்குல்ல. மாதேந்திரபுரி சொல்றாரு சந்தியாவன பத்ரம் ஸ்லோகம் இருக்கா? சந்தியாவந்தன பத்ரம் அஸ்து. சந்தியாவனம் வந்து பவதோ போஸ்னான துப்பியம் நமகம். சந்தியாவந்தனத்துக்கு நாடி செய்யப்படும் பகவானே உனக்கு நமஸ்காரம். அதே மாதிரி ஸ்தானம் விற்கிறது போன நாலு முறை குடிக்கணும் ஒருத்தனை, அதுக்கு நமஸ்காரம். போ தேவா பிதரச தர்ப்பண விதம், புத்திருக்களே தேவர்களே, உங்களுக்கு நான் வந்து தர்ப்பணம் செய்யல, மன்னிச்சிருங்க. நாமம் சம சமயதான், உங்களுக்கு செய்யாது, மன்னிச்சிருங்க. எத்த குவாவி நிசத்திய, நான் எங்க இருந்தாலும் யாதவ குல உத்தமசே, யாதவத்தோட உத்தமரான கிருஷ்ணனையும் என்ன முடியுது. கம்சத்விஷ, கம்சனோட விரோதியானவர், ஸ்மரம் ஸ்மரம் அகம் கராமி, அவரை நினைச்சு நினைச்சு நான் நினைக்கிறேன். ததலம் மண்ணிய கமண்யனமே, எல்லா தீமையிலிருந்து நாளும் நான் விழுத்துக்கிறேன், எனக்கு இதுவே போதும். அர்த்தம் என்னன்னா, பகவானை வந்து ஸ்மரம் ஸ்மரம் அகம் கராமி, பகவானை எங்க இருந்தாலும் நினைக்க கத்துக்கிட்டா, சந்தியாவனத்துக்கு நமஸ்காரம், ஸ்தானத்துக்கு ஸ்தான புத்திய நமஸ்காரம், தேவாபகர தர்ப்பண நமஸ்காரம், தேவர்களுக்கும் மூதாதையருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளுக்கெல்லாம் நமஸ்காரம். நமஸ்காரம்னு அர்த்தம் என்ன, என்னாடி செய்ய முடியல, என்ன விட்டுருங்க, சந்தியாவனம் நமஸ்காரம் என்னாடி முடியல, ஸ்தானம் என்னாடி முடியல, ஏன்னா நான் சதா கம்சனோட எதிரியும் யாதவர்களோட உத்தமரமான கிருஷ்ணனை நல்லா நினைச்சிட்டு இருக்கேன், அதனாடி என்னோட எல்லா பாவங்களிலும் நான் விடுபடுறேன். இதுதான் பக்தனோட மனநிலை. ஆயிரக்கணக்கான யாகங்களையும் இதே செய்யறது. ஆக்சுவலா பக்தன் வந்து நம்ம பக்தி பாதையில வரும்போது கர்ம பாதைகளை குறைக்கணும், அதை கூட்டிக்கிட்டு பேரலா போனா பேலன்ஸ் வராது. இந்த மாதிரி இப்போ மகாபக்தனாகவும் பக்தி ஆவேச அவதாரமா இருந்தாலும் பிரதமர் மாதிரி ஒரு தகராறான சிச்சுவேஷன் வந்து நிற்கும். அதுபோக பகவத்கீதையில் இன்னொரு சிவங்கிற ஒரு பக்தன் வந்து மற்றவங்களுக்கு துன்பம் தராதவனாகவும் மற்றவங்களால் துன்பப்படுத்தப்படாதவனாகவும் இருக்கணும். அது என்ன சிவம், அந்த சிவங்கள் பக்தன் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச சிலம், அது யாருமே அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறல. ஒரு பக்தனோட தகுதியை பற்றி சொல்லும்போது, ரொம்ப நல்ல சிலம், யஸ்மா நா உத்ததே லோகா, லோக நா உத்ததே சாய, யார் நாடி யாருக்குமே கஷ்டம் உண்டாவலையோ, யாருமே அவர் கஷ்டப்படுத்த முடியலையோ, அவர் எனக்கு பிரியமானவர் சொல்றார். அதாவது ஒரு பக்தன் வந்து யாருக்கும் கஷ்டத்தை உண்டாக்கக்கூடாது. கஷ்டம்னா உடல் கஷ்டம், மன கஷ்டம், எல்லாமே தான். அது மாதிரி யாரு நாடி யாருக்கு கஷ்டங்கள் மற்றவங்க நாடி ஏற்படலையோ, இங்க வந்து பிரதமர் வந்து அவருடைய செயல் நாடி ஜட செயல்கள் பண்ண நாடி, இது ஜட செயல், கர்மகாண்ட செயல் வந்து ஜட செயல், இதுக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லை. அது நாடி இந்திரனோட பொறாமைய தூக்கி கஷ்டம் இது பண்ணிட்டாரு, பிரம்மா நிப்பாட்ட சொல்றாரு பண்ணாலே. இது வந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, பொறாமதான காரியத்தை வந்து உண்டாக்காது, ஜட செயல போட்டி போடாது. ஆன்மீகத்தில் போட்டினா என்ன, பக்தியில போட்டினா என்ன, பக்தியில எப்படி போட்டி போடுறது, காசன் காசுனா எப்படி பக்தியில எப்படி போட்டி போடுறது, பக்தியில எப்படி போட்டி போடுறது, இன்னும் தெளிவா ஆன்சர் பண்ணலாம், பக்தியில எப்படி போட்டி போடுறது. நம்ம எல்லாரும் பக்தியில போட்டி போடக்கூடாது, எப்படி பக்தியில எப்படி போட்டி போடுறது, இன்னும் தெளிவா சரி, உலக வாழ்க்கையில் போட்டினா எப்படி, உலக வாழ்க்கையில் போட்டினா எப்படி, அல்டிமேட்டா எப்படி போட்டினா என்ன அர்த்தம், யாகையில நிறைய அர்த்தம், எல்லாத்தையும் யாரு சேர்க்கிறாங்களோ அதான் போட்டி இல்லையா. உலக வாழ்க்கையில போட்டினா என்னட்ட அதிகமா இருக்கணும், எது அதிகமாக்கணும், உலக விஷயங்கள் பூரா அதிகமாக்கணும், பெருமை பேர் புகழ் ஜனம் ஜனம் சுந்தரி மகாபிரபு சொன்ன மாதிரி அத்தனையிலும் போட்டி, அதுதான் உலக வாழ்க்கை போட்டி. பக்தியில போட்டிங்கன்னா எல்லாத்தையும் விடுறதுல போட்டியா இருக்கும், இத பூரா விடுறதுல போட்டியா இருக்கும், தனம் ஜனம் சுந்தரம் எல்லாத்தையும் விடுறதுல போட்டியா இருக்கும். அதான் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒருத்தன் வந்து கதை தான் பத்து கொண்டாடிக்காரன், அவன்கிட்ட வந்து அறிவுரைலாம் ஒரு சாது சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முங்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும். அவன் சொல்றான், சரி நான் வருஷத்துக்கு ஒரு கொண்டாட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த சாது சொல்றாரு, நீ விட்டா ஒன்னா ஒரேடியா விடணும், ஒன்னு ஒன்னா விட முடியாதுன்றாரு. அதாவது அர்த்தம் நம்ம பத்தியில போட்டி போடுறவங்க வந்து உலக விஷயங்களை எவ்வளவு போட்டி போட்டு விட முடியும்னு பார்க்கணும். நம்ம நேரத்தை விட மாட்டோம், இதை விட மாட்டோம், எதையுமே விட மாட்டோம், எல்லாத்தையும் டைட்டா பிடிச்சுக்கிட்டு பக்தியும் வேணும்னு கேட்டோம். அதுதான் பிரச்சனை, பக்தியில போட்டினா எல்லாத்தையும் ஜட விஷயங்களை உலக விஷயங்களை யார் விடுறான், ஆனா அதை விட்டாதான் பகவான் வந்து துணைக்குவாரு. அவர் பெரிய ரொம்ப வேடிக்கையானவர், இதெல்லாம் நீங்க பிடிச்சீங்கன்னா அவர் வரமாட்டார். அந்த கதை சொல்வார்கள் பக்தி சித்தாந்தத்தை, குளத்து ஆத்து கரையில வந்து ஒரு பிராமணன் வந்து பிடிச்சி தர்ப்பணம் இருக்க மன்னது உணா அந்த மண்ணா பக்கத்துல துவச்சுக்கிட்டே இருப்பான், அதுலேருந்து தண்ணி தெரிச்சு தெரிச்சு உழுந்துக்கிட்டே இருப்போம். உடனே பல தடவை திருப்பி திருப்பி செய்வாங்க அசுத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆனா திரும்ப திரும்ப இது பண்ணி கேட்கவுடனே ரொம்ப நொந்து போய் என்ன செய்யணும் தெரியாம அப்ப சண்டை உருவாகமா இருக்கும். உடனே பகவான் வந்து வேகமா என் பக்தன் கஷ்டத்துல இருக்கான்னு வர உதவி தர பாப்பார், அதே வயத்துல திருப்பி வந்துருவாரு. என்னன்னு கேட்டவுடனே இங்க கீழே சண்டை போட்டு இவர் பொறுப்படுத்திக்கிட்டாரு, தன்னை போ தானே சமாளிக்க ஆரம்பிச்சாங்கன்னு நான் வந்துட்டேன் அப்படின்றாரு. அதாவது பகவான் வந்து உலக விஷயங்கள்ல பிடிப்பு இருக்கிற மட்டும் அவர் பக்தியை தர்றதில்லை. இது ரொம்ப உண்மையான சீக்கிரட், நமக்கெல்லாம் கொஞ்சம் ஆகா அப்படியா அப்படின்னு நினைச்சாலும் உண்மை அதான், அதை விடாம இது வராது. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு மேத்தமெட்டிக்ஸ்ல சொல்றோம், தமிழ்ல சொன்னா ஏக்கலக்க இறக்கலக்கான்னு சொல்றோம், அது ஏறினாதான் அது இறங்கினாதான் இது ஏறும். எது இறங்கணும், உலக விஷயங்கள்லாம் ஒண்ணும் இல்லாம ஜீரோக்கு வந்தா இது உச்சத்துக்கு போகும். அது நாடி உலக விஷயங்கள், அதனாலதான் குந்தி மாறான் செல்வம் கல்வி அழகு குலப்பெருமை இதெல்லாம் உலக விஷயங்கள் போட்டு என்னை அமைக்கிட்டு தேரவர்கள் பக்தி அதனால இதை எடுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பக்தியில போட்டினா உலக விஷயங்களை எவ்வளவு விட முடியும். ரொம்ப திறமசாலி வச்சிருக்கலாம், ஆனா அட்டாச்மெண்ட் இல்லாம வச்சிருக்கலாம், அது அதை விட கஷ்டம், அது கர்வத்தை உண்டாக்காதபடி, அது வந்து அபராதத்தை உண்டாக்காதபடி உலக விஷயங்களை வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். உலக விஷயங்களை வந்து ஏதோ ஒண்ணு இருந்தாலும் தர்மம் உண்டாகும், நல்ல படிப்போம் நம்ம கண் கூட பார்க்கணும், நல்ல செல்வம் பணம் இல்லாம இருக்கையில குறைய இருக்கையில பக்தி ஆகும், செல்வம் பெருகிட்டு போகல பக்தி தொலைதூரம் ஓடிடும், ஏன்னா அதை மேனேஜ் பண்ண முடியாது. செல்வத்தை வந்து பெறும் போது அது கர்வத்தையும் ஆணவத்தையும் கொடுத்து அதனாடி அபராதத்தை உண்டாக்கிடும், பக்தி அழிச்சிடும். அதனாடி தான் குந்தி அவ்வளோ பெரிய தூய பக்தியை ஆரம்பிக்கும், இதெல்லாம் எடுத்துருன்னு சொல்கிறாங்க. அதுதான் பக்தியில் போட்டி, பக்தியில் போட்டின்னா இதெல்லாம் எடுத்துரும், இது வந்து எனக்கு தடையாக இருக்கு. செல்வமும் கல்வியும் அழகும் அழகு குலப்பெருமை குல கர்வம் இதெல்லாம் எனக்கு பெருமை வந்து பக்தியை அழிச்சிருது எடுத்துடும், அதான் போட்டி ஆகணும், பக்தனுக்கு போட்டி. இங்க வந்து பதுமராஜா வந்து வேதியில இந்திரனுக்கு போட்டி போட்டதுனாடி பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் 100 முடிச்சு உட்கார்ந்து இருக்கான் பதவியில, இவர் 99 போய் 100வதுக்கு போனவனே எனக்கு போட்டி ஆகிட்டாருன்னு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த மாதிரி பகவத்கீதை வந்து நமக்கு தெளிவான ஐடியாலாம் கொடுக்கணும். யாருனாலே கஷ்டம் உண்டாக்கூடாது. நான் உத்விஜதே லோகம், லோகம்னா உலக ஜனங்களுக்கு யாரும் கஷ்டம் உண்டாக்காத போய் அவன் பிரியமான. அதே மாதிரி அவங்க நாடி உனக்கு கஷ்டம் உண்டாக்கூடாது. இதெல்லாம் வந்து பக்தியோட பெரிய எசன்ஸ். பாவனை சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப மைனர் எசன்ஸ், ரொம்ப மைன்யூட் பாயிண்ட்ஸ் தான் சொல்லுது. ஏன் நமக்கு வந்து பொறாம போறாங்க, ஏன் போட்டி போறாங்க? முக்கியமா வந்து நம்ம இந்த பக்தியில வந்து கர்ம காரியம் காரணங்களையும் உலக விஷயங்களையும் பெருக்கக்கூடாதுன்றதான் இந்த ஓல் புதுமன்னர் வேலியோட அந்த பாடத்தை கத்துக்கிறது. இதுல நம்ம அதிகமா ஈடுபட்டோம்னா நம்ம பக்தி நாசம். அது மட்டும் இல்லாம கர்மகாண்ட போர்ஷன் பத்தி சொல்லும் போது, கர்மகாண்டம்னா உலக லாபங்களுக்கும் உலக விஷயங்களுக்கும் பண்றது. பிரபாதால திருப்பி திருப்பி சொல்றாங்க, அடுத்த ஸ்லோகம் பற்பத்தில் சொல்றாங்க பிரபாதம். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உலக காரியங்களை செஞ்சாலும் அது வந்து முக்கியமா வந்து பிரபாதம் சொல்ற மாதிரி வேற எந்த யாருமும் பண்ண முடியாது. பிரபாதம் சொல்றது அடுத்த ஸ்லோகம் பற்போடு மீண்டும் விளக்கிறது போல், கலியுகத்தில் தகுதியற்ற அந்தனர்களினால் வேதங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் வேலைகளே செய்ய முடியாது. முத பிரபாத தெளிவா சொல்றாங்க, இந்த யாகங்கள்லாம் கலியுகத்துல சான்ஸே கிடையாது. கண் கூட பார்க்கலாம் எந்த ஐயர் யார் பிராமின் வந்து யார் மந்திரம் ஒழுங்கா சொல்றாங்க. நம்ம அவங்களை சொல்ல விடுறது இல்லை, நம்மளாம் அவங்கள விரட்டி விடுறோம் சீக்கிரமா முடிங்கன்னு. இந்த யாரோ ஒரு கல்யாணம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம டிவோட்டியே தான் வந்தாரு. முந்திலாம் கல்யாணம் யாகம்லாம் முடிஞ்சு கடைசியாக தாலி கட்டணும், ஒரு டக்கான்னு 5 நிமிஷத்தில் தாலி கட்டிட்டாங்க, கட்ட சொல்லிட்டாரு. என்ன அப்போ அதுக்குள்ளே கட்ட சொல்கிறோம், தெரிஞ்ச டிவோட்டியா என்ன கட்டது? இப்போ நிறையா பேர் ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கவங்களாம் கிஃப்ட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் பிரேக் விட்டுட்டாரு. எல்லாம் முடிஞ்சவனே எல்லாம் கிஃப்ட்டு கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் போன பிறகு மித்த சடங்கெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸே மாற்றிட்டான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது நம்ம பக்த சமுதாயத்தில் பக்தர் இஸ்கான் பக்தர் நடந்தது இஸ்கான் பக்தருக்கு. ஏன்னா கல்யாணம் வந்து 5 நிமிஷத்தில் ஆரம்பிச்சு உடனே மட மடன் முடிச்சாரு. அப்புறம் ஒரு பிரேக் அரை மணி நேரம், நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறவங்களாம் கொடுக்கலாம் பார்க்குறவங்களாம் இதெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்றவங்களாம் சொல்லலாம் என்ன பாரு. அந்த மாதிரி நம்மளும் அவங்கள யாகம் பண்ண வந்தது. அதே மாதிரி இன்னொரு கிராமத்தில் கல்யாணம் பண்ணேன், தெரிஞ்ச ரிலேட்டிவ் தான். அதில் வந்து யாகக்குண்டை எல்லாம் அமைச்சு முதல் ரோட்டில் போட்டிருந்தாங்க. ரோட்டில் போடுறீங்களே, யாகம் உள்ள நடத்தணும் வீட்டில் ரோட்டில் நடத்தணும், இல்லை ரோட்டில் தான் எல்லோரும் பார்க்க வசதியாக இருக்கும் அப்படின்னா இல்லை வீட்டுக்குள்ளே போடணும்னு கொஞ்சம் சொல்லி கராராக சொல்லி வீட்டுக்குள்ளே போட வச்சேன். வீட்டுக்குள்ளே போட்டால் மறுநாள் அங்கே யாக நடக்குன்றதுக்கு வீடியோ எடுக்கிற அந்த யாக்குண்டத்து மேலே ஷூவோட ஏறி நின்று ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். என்னப்பா ஷூவோட வந்து இங்கே ஏறுற யாக சாமியை வரவழைச்சு இது பண்ணுறது? ஷூ 200 சார் யார் தர்றது அது? சரி 200 அந்த கையில் வச்சுக்கோங்க, ஷூவை வெளியே கழித்து போட்டுட்டு வா. இந்த சூப் கிடைச்சிச்சுன்னா திருப்பி 200 கொடுக்கல, என்ன நீயே வச்சுக்கணும். இதுதான் கல்யாணம். நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, எல்லா கல்யாணமும் இப்படிதான் நடக்குது. இதுல எந்த சாமி வந்து வரம் கொடுக்க போகுது இந்த யாகத்திலையும் எதிரையும்? அதே மாதிரி போட்டிக்கு ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் ஒரு பக்கம், இன்னொன்னு கொட்டு மேலும் ஒன்று, ரெண்டு பேரும் போட்டி போட்டு அப்புறம் ஒற்றுமையாகி ஒருத்தர் கொஞ்ச நேரம் அவர் மாத்தி கொஞ்ச நேரம் ரெண்டும் அந்த என்ன அந்த பிபி ஊதுறது அது என்ன அது என்ன சொல்றது? நானே சொல்றேன் இது அது வெஸ்டர்ன் பிபி அது என்னா போனா அது ஒரு கோஷ்டி இங்கிட்டு மாதிரி ரெண்டு பேரும் கத்த விட்டு ரெண்டு பேரும் போட்டியா? ஏன்னா அவங்க காசு கொடுத்துருக்கு, அவங்க பூதியே தீரணும் ஒரு அடிச்சே தீரணும், அப்புறம் அவங்களுக்குள்ள சமாதானம் ஆகி நீ கொஞ்ச நேரம் நான் கொஞ்ச நேரம் அதுக்கு எவ்வளவு செலுத்தணும்னா 10,000 அந்த ரெண்டு பேருக்கு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இது பண்றது. இதுதான் கல்யாணம், இதுதான் வேலி, இதுதான் யாகம். இதுல எந்த தெய்வம் வரப்போகுது, யார வாழ்த்த போகுது? இந்த மாதிரி கல்யாணம் பண்ண எல்லாம் கஷ்டகாலமா வாழ்க்கை நடத்துறாங்க, அதுல எப்படி நிம்மதி இருக்கு? இந்த வேலியல் வந்து அதான் புறப்பட ஒரே வரியில் சொல்றேன், நான் வேடிக்கையா சொல்றேன், கலியுகத்தில் ஏதங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் வேலிகளை செய்ய முடியாது. இதனை தொடர்ந்தே சாஸ்திரங்கள் நாம ஜபமும் நாம பஜனையும் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றன. நாம ஜபத்தினால் முழுமதக்கரவன் பகவான் சைதன்யர் திருப்தி அடையவும் துதிக்கவும் படுகிறார். வேலிகள் செய்வதன் ஒட்டுமொத்த நோக்கமே பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதே ஆகும். பகவான் விஷ்ணு அல்லது பகவான் கிருஷ்ணரே சைதன்யரின் வடிவத்தில் இருக்கிறார். அதனால் புத்திமான்கள் பக்தி வழியில் பாடல் வழியில் அவரை திருப்திப்படுத்த வேண்டும். இக்காலத்தில் பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்கு எளிய வழி இதுவே ஆகும். மக்கள் பல்வேறு சாஸ்திரங்களில் வேலியில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லோகத்தில் முடிச்சிருக்கிற அடுத்து நமக்கு கொஞ்சம் அந்த யாகங்கள்னு சொல்லி இந்த பலி கொடுத்து சாப்பிடுறதை பற்றி பிரபாதர் சொல்றாரு. ரொம்ப நாள் முன்னாடி யாரும் வந்து இப்போ திருப்பி படிக்கிறேன். எல்லாருக்கும் நம்ம மாலை செஞ்சாப்பிடுறது வந்து பிரபாதர் சொல்றாரு, தெளிவாக இருப்பாங்க. பழைய சடங்குகள் விழாக்கள் கொண்டாடப்பட்டால் மக்கள் அவர்களை பயன்படுத்தி மேலும் மேலும் விலங்குகளை கொள்வதற்கு தூண்டப்படுவார். கல்கத்தாவில் உள்ள இறைச்சி கடைகளில் காலியின் படத்தை வைத்திருப்பார்கள். மாமிசம் உண்பவர் இது போல் காலியின் படங்கள் வைத்திருக்கும் கடைகளிலே இறைச்சிகள் வாங்குவார். ஏனெனில் அது காளி தேவிக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியம் என்பது அவர்கள் கருத்து. காளி படம் இருந்துச்சுன்னா காளிக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆனால் காளி பிரசாதம். பிரபாதர் சொல்றார், காளி தேவி சிவபெருமானின் சிறந்த துணைவியாதலையும் அவள் குழால் உண்ண மாட்டான் என்பதை அவர்கள் அறிவதில்லை. சிவபெருமா சிறந்த வைணவராதர்களால் அவரும் குழால் உண்ணுவதில்லை. காளி உண்ண மாட்டாங்க, சிவனும் உண்ண மாட்டான். மேலும் அவருக்கு அழைக்கும் படையல்களை காளி தேவியை ஏற்றுக்கொள்ள, அதனால் அவள் இறைச்சியும் மீனும் உண்பதற்கு சாத்தியமே இல்லை. இது போன்ற நிவேதனங்கள் எல்லாம் காளிதேவின் அடியவர்களான பேய், பூதம், பிசாசு மற்ற ராட்சதர்களுக்கு அளிக்கப்படுவதாகும். அவர்களே இவரை ஏற்றுக்கொள்கின்றனர். அதனால் மாமிசம் அல்லது மீன் போன்றவற்றை காளிதேவின் பிரசாதம் என்று ஏற்றுக்கொள்வர் உண்மையில் பூத பிரசாதங்களை ஏற்றுக்கொள்கின்றனர். கண்ணா அடுத்த நியூஸ் லெட்டரில் போடலாம். ஹரே கிருஷ்ணன். சந்தேகங்கள் கேள்விகள்? சந்தேகங்கள் கேள்விகள் வெவ்வேறு விதமான கேள்வி வந்து நம்முடைய பரம்பரையில் வந்து சில ஆச்சாரியர்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுருக்காங்க, சில ஆச்சாரியர்கள் எல்லாத்தையும் ஏற்றுருக்காங்க, எது உண்மையான துறவு ப்ரனன்சியேஷன்? உண்மையில் வந்து நான் ஏற்கனவே கடைசியில் சொன்னேன், அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது அட்டாச்மெண்ட் இல்லாமல் வச்சுக்கிட முடியும்னா எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அவங்க வந்து நம்பர் ஒன் ஆச்சாரியர் முன்னாடி அவங்க அட்டாச்மெண்ட் இல்லாமல் வச்சுக்கலாம். பிரபுபாதம் வந்து அவர் வந்து முன்னப்போ ஒரு பில்லியன் டாலர்ஸ் எவ்வளவோ சொத்து அவர் சொந்த முயற்சியில் உருவாக்கணும், ஆனால் அது எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் அவர் லீலாங்கத்தை எடுத்து பாருங்கள், கடைசியில் எல்லாமே அந்த ஜிபிசி கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க பொறுப்பில் இருக்காரு. அதுபோல் நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிரபுபாதம் வந்து அவரோட பையன் வந்து பிருந்தாவந்தி இன்னும் நான் மீட் பண்ண மீட்டிங்கில் அவர் வந்து ஒரு தடவை கஷ்டப்பட்டு வந்து பிரபுபாதாட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடும்பத்திலாம் விட்டு வந்தாங்க. பிரபுபாதா சொல்கிறாரு, அவர் புத்திஷன் பண்ண சொல்ல அந்த புத்திஷனில் கொஞ்சம் ஏதாவது கொண்டா அவருக்கு கொஞ்சம் கூட அவர் வாக்க நடத்துறதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி பிரபுபாதா வந்து எந்த சொத்தும் வைக்கலாம், கடைசியில் குடும்பம் இருக்கிற கூட ஒரு வீடு, அதுவும் மனைவியும் அந்த குழந்தை அந்த முடிஞ்ச உடனே அந்த வீடு இஸ்கானுக்குன்னு எழுதி வச்சுருக்காரு. அதே மாதிரி பிருந்தாவந்தி அவர் பிரபுபாதா டாக்டர் வந்து ரொம்ப சிக்கு நோய்வாய்ப்பட்டு இப்போ இருக்காங்க, ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் இப்போ கூட எல்லா டெம்பிள்ஸும் அவங்களா கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து ஸ்பான்சர் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க. பிரபுபாதா எதுவும் உண்டாக்கி ஆனாடி பிரபுபாதா வந்து அவ்வளோ சொத்து வச்சான்னா அவருக்கு துளி கூட யூஸ் பண்ணு. ஆனாடி சொத்து வச்சிருக்கிறது பற்றி பெருசு இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லாமல் கஷ்டம். இப்போ நம்ம மட்டும் வந்து ஒரு சின்ன 10 ரூபா காசு வந்து என் காசுன்னு சொல்லுவோம், அந்த மனநிலை இல்லாமல் இது பகவானுக்கு பகவான் காரியத்துக்குன்னு அவங்க பண்ணாங்க. பக்திஸ்தாந்த சத்தாக்கள் வந்து சன்னியாசி, அவர் வந்து எதுவும் அட்டாச்மெண்ட் கிடையாது. அவங்க முன்னாடி ஆச்சாரியர்கள் வந்து அவங்கவுங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க செஞ்சுருக்காங்க. சில பேர் வந்து எதையுமே தொடரல. அதே மாதிரி ரூபகோஷன் சனாதன அந்த பிருந்தாவனில் உள்ள அஞ்சு கோயில் பார்த்துருக்கேன். அவன் கோஸ்வாமி டெம்பிள், மதன் ராதா மதன் மோகன், ராதா ரமணா, ராதா கோவிந்தா, ஒவ்வொன்றும் வந்து ராதா மதன் மோகன் வந்து அந்த கப்பலில் வந்து யமுனையில் வந்து கப்பல் வரும், அவ்வளோ ஆழமாக தண்ணி போகிறது. அந்த கப்பல் வந்து மண்ணு தட்டி தர தட்டி நின்றோம். அப்போ வந்து அந்த கப்பல் அந்த ஊரில் இருந்தவங்களும் அந்த வியாபாரி வரும். அப்போ வந்து ஊர்காரன் சொல்கிறாங்க, இந்த ஒரு சாதுக்காக நீ மலைபட்டா விடுபடலாம். உடனே அந்த சாதுன்னு சொன்னால் சனவர் கோஸ்வாமி, அது வந்து அவர் ராதாராம மதன் மோகன் வந்து ஒரு சின்ன குன்று மலை பார்த்து பார்த்தீங்கன்னா அஸ்தத்திக் தலகமாக அஸ்தத்தில் துவாதச ஆதித்ய, துவாதச ஆதித்யத்துன்னா அந்த ஒரு சின்ன குன்றமாக இருக்கும். அதெல்லாம் கலியை நான் அடக்கிட்டு அந்த குளிர் காஞ்சாருன்னு சொல்லி அந்த அந்த சின்ன மலை மேலே அவர் சின்ன அண்ணன் சனாதன கோஸ்வாமி அந்த இது ஜபம் பண்ண இடம் இருக்குது, ரொம்ப சின்ன இடம், ஆள் உட்கார்ந்துருக்குமா இடம், அங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவரை பாருன்னு சொல்கிறாங்க. உன் வந்தவர் வந்து சனாதன கோஸ்வாமிகிட்ட வணங்கிட்டு உணவனே அதுக்காகவே நாடியோ என்னமோ அந்த கப்பல் மணல் மேட்லேருந்து விடுபட்டுருச்சு. அப்புறம் கொண்டு போய் ஆக்ராவோ எங்கே கொண்டு போய் எல்லாம் கொண்டு போய் ஜாமான உப்பையெல்லாம் விற்று அங்கே வந்தோடனே இந்த லாபத்தை அப்புறம் கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறேன். அந்த லாபத்தை கொண்டு வந்து வெட்ட கொடுக்க விட்றாரு சனாதன கோஸ்வாமி. அவர் என்ன செய்கிறாரு, அவர் அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லை, அவர் வந்து எது ஈடுபடும், இவ்வளோ பணத்தை நான் வந்துட்டு கோயிலை கட்டுன்றேன், அதுதான் ராதா மாதம் கட்டினேன். அது ஏழு அடுக்கு நம்ம மூணு அடுக்கு உடைச்சோம், அவுரங்கசீப்பு உடைச்சோம், இன்னும் பிரம்மாண்டமாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கு ராதா மாதம். அதே மாதிரி இவர் வந்து ராதா கோவிந்தா வந்து அதுவும் பிரம்மாண்டமான கோயில் உடைச்சது பண்ணியிருக்காங்க, அவுரங்கசீப் தான் எல்லாத்தையும் உடைச்சது. அதுவும் வந்து ராஜா மான்சிங் வந்து ரூபகோசாமி ஜீவகோசாமி அவருக்கு கட்டச்சு அவருக்கு கட்டளைப்படி கட்டுது ரூப கோஸ்வாமி, அவரோட கட்டளைப்படி அந்த கோயிலை கட்டினாங்க. முன்னாடி சமயத்தில் சில ஆச்சாரியர்கள் வந்து அவங்க நேரடி பொருட்படுத்துறதில்ல, அவங்க வந்து யாரோ டைரக்ட் பண்ணி இதை செய்யணும்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி பிருந்தாவனம் அப்படிதான் எல்லா கோயிலும் அப்படிதான் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி அதை சில ஆச்சாரியர்கள் வந்து சக்தி வாய்ந்தவங்கள அவங்க மன இவங்க சக்தி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க மனங்கள் அது. அதே மாதிரி இவங்க வந்து பிரபுபாதா அவங்கெல்லாம் வந்து பக்தி காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கின்ற நாடி சொந்த உலக விஷயங்கள் நிறுவனம் பிரபுபாதா டவுட்டேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. பகவானோட சக்தி தான் ஜட விஷயங்களும், ஆனால் அது பகவானுக்கு பயன்படுத்தும் போது ஆன்மீகமாக இருக்கு. ஆனால் அந்த ஜட விஷயங்களை வந்து தனக்கு பயன்படுத்தும் போது பௌரியமாயிருக்கு. உதாரணத்துக்கு இந்த மைக் வந்து ஜடம், இல்லை சினிமா பாட்டும் இதுவும் ஆடினோம்னா இது ஜடம். ஆனால் இதில் பகவானை பற்றி பேசவும் பஜனம் பாடும்போது இந்த மைக்கு ஆன்மீகம். அதே மாதிரி மிருதங்கம் வந்து தோல்கி, நம்ம வந்து பௌரியம் தான், ஆனால் அதில் பகவான் நாம பாடி பஜனை பண்ணால் இதை பலராம்னு சொல்லும், இந்த கர்த்தானும் அதே மாதிரி பலராம்னு சொல்லும், மதிப்புள்ள பகவான். ஏன்னா பகவான் பேர் போல் பாடுது. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பகவானை பற்றி பயன்படுத்துகிற போது அது வந்து பகவான் வந்து அதை பௌதிய விஷயங்களை சேர்த்து வச்சு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெரிய கோயில் இருக்கு, அந்த கோயில் வந்து பகவான் நாமத்தை சொல்ல பயன்படுற நாடி இது ஆன்மீகம். ஆனால் இன்னைக்கு இஸ்கான்க்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னா ஆன்மீகம். ஒரு தடவை கம்ப்யூட்டர் ஃபார் யூவில் வந்து சிஎஃப்ஐய அளவு நான் பார்த்துக்கோ நம்பர் டாப் டென் கம்ப்யூட்டர் யூஸிங் வந்து இஸ்கான் வந்து ஒரு 4 or 20 வருஷம் முன்னாடி கம்ப்யூட்டர் அதிகம் யூஸ் பண்ணுற 10 பேரில் வந்து இஸ்கான். அதே மாதிரி உலகத்தில் பறக்கிற டாப் 10 பிளேயர்ஸ் ஒருத்தர் குருமர் அதிகமாக பில்கெட்டுக்கு காம்படிஷன் அடுத்து. அதனால பத்தியில் வந்து சொத்து இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம்னா அட்டாச்மெண்ட் இல்லாமல், அட்டாச்மெண்ட் இல்லாமன்னா எல்லாமே பகவானுக்குன்னு சரி அதை நடைமுறையில் நடத்தியிருந்தாங்க. பிரபுபாதா வந்து நடைமுறையில் நடத்தியும் காட்டினாங்க. அவர் காலத்திலே ஜிபி சீட்டை பொறுப்பை கொடுத்துட்டாரு. அதே வேற சந்தேகங்கள் ஆனது கர்ம காண்டம் இல்லை, வேள்வி வந்து கர்ம காண்டம். அவர் என்ன காரணத்துக்காக பண்ணார்ன்றது இல்லை, ஆனால் வேள்வி கர்ம காண்டம். அவர் வந்து சத்ரியன்ற நாடி இப்ப யுதிஷ்ட மகாராஜ வரலாறு எடுத்தீங்கன்னா சத்ரியன்ற முறையில ராஜசு யாகம் பண்ண வேண்டியது. அதே மாதிரி சத்ரிய தர்மப்படி ஒரு ஸ்டேஜ் ஒன்று நூறு அசம்பளை யாகம் பண்ண சொல்லி யாரோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் புதுமராஜா பண்றாரு. யுதிஷ்ட மகாராஜாவையும் ராஜசீகம் பண்ண சொல்லி சொல்றாங்க. சத்ரிய தர்மப்படி அந்த யாகங்கள் பண்ண வேண்டியது. அதனாலே அவர் சொல்றாரு. ஆனா அது அவர் பண்ண மூடு வேற. ஆனா அது வந்து கர்மகாண்ட போர்ஷன் அந்த நாடி அவங்க வந்து போட்டியா இந்திரன் எடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா குவாலிஃபைடா இருக்கு. இவர் நிச்சயமா இந்திர பதவிக்கு ஆசைப்படல. இந்திர பதவி வந்து ரொம்ப கீழ்நிலையில உள்ளது. ஆனா இந்திரன் தனக்கு போட்டிங்க.